பலியினில் இணைந்திடுவோம், இறைவனின் உறவினில் மகிழ்ந்திடுவோம். இறை மக்கள் பலியினில் இணைந்திடுவோம், இறைவனின் உறவினில் மகிழ்ந்திடுவோம். உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே உவப்புடன் அவருக்கு அளித்திடுவோம். உன்னதம் நோக்கி பயணம் செய்வோம், ஒன்றாகுவோம் நாம் கொண்டாடுவோம். இயேசுவின் அன்பை பண்பாடுவோம், ஒன்றாகுவோம் நாம் கொண்டாடுவோம். இயேசுவின் அன்பை பண்பாடுவோம், இறை மக்கள் பலியினில் இணைந்திடுவோம். இறைவனின் உறவினில் மகிழ்ந்திடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் என் அன்பிற்குரியவர்களே, திருவருகை காலத்தினுடைய இரண்டாம் வாரத்தில் இருக்கின்ற நாம் இந்த திங்கள் கிழமையில் இறைவன் நம்மோடு பேச இருக்கின்ற வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுக்க இருக்கிறோம். ஆகவே இந்த தெய்வீக திருப்பலிக்கு நான் உங்களை கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை வார்த்தை நம்மை நான் நீ என்கின்ற நம்முடைய குறுகிய வட்டங்களை எல்லாம் கடந்து நாமாய் ஒன்றாய் கூட்டுறவோடு வாழ்ந்திட அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே நாம் இதுவரை கூட்டுறவோடு வாழ்ந்திருந்தால் இறைவனுடைய வருகையில் அதை இன்னும் நாம் அதிகப்படுத்துவோம், துரிதப்படுத்துவோம். ஒருவேளை என்னுடையது, நான், எனக்கு மட்டுமே சொந்தம் என சொல்லி ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையை நாம் முடக்கியிருந்தால் பிறக்க இருக்கின்ற பாலநேசுவிற்கு நாம் எந்த ஒரு மேன்மையான பரிசை கொடுக்க முடியும் என்பதை யோசித்து பார்த்து நம்முடைய குறுகிய வட்டங்களையெல்லாம் கடந்து நாமாகிட இத்திருப்பலியில் வர வேண்டுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து வானக தந்தையிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதன் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்ப மன்றாட்டுகள் உம்மை நோக்கி எழுந்திட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் ஊழியர் நாங்கள் மாசற்ற தூய்மையோடு எழுப்பும் இறை வேண்டல்கள் உம் ஒரே திருமகன் மனிதரான மாபெரும் மறை நிகழ்வுக்கு வந்து சேர்வனவாக, எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 35 இறைத்திருவசனங்கள் 1-10. பாலை நிலமும் பால் வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கார்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்போது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும், தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ளநரி தங்கும் வலைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும். அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார், அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். அங்கே சிங்கம் இராது, அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும், அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. யாருமில்லா நேரத்தில் நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்த பக்கம் வந்தாரே. யாருமில்லா நேரத்தில் நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்த பக்கம் வந்தாரே. சோர்ந்து போன நேரத்தில் கலங்கி நின்ற வேளையில் இயேசு எந்த கை பிடித்தாரே. சோர்ந்து போன நேரத்தில் கலங்கி நின்ற வேளையில் இயேசு எந்த கை பிடித்தாரே. யாருமில்லா நேரத்தில் நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்த பக்கம் வந்தாரே. நல்லவர் இயேசு சாத்தானை வென்றவர், என் வாழ்வின் மேன்மையும் நீரே தேவா. நல்லவர் இயேசு சாத்தானை வென்றவர், என் வாழ்வின் மேன்மையும் நீரே தேவா. வல்லமையும் தேவனே அன்பின் இயேசு ராஜனே, கோடா கோடி ஸ்தோத்திரம் நான் செலுத்திடுவேன் உந்தன் நாமம் என்றென்றும்
அதிசயமே, யாருமில்லா நேரத்தில் நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்த பக்கம் வந்தாரே. யாருமில்லா நேரத்தில் நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்த பக்கம் வந்தாரே. சோர்ந்து போன நேரத்தில் கலங்கி நின்ற வேளையில் இயேசு எந்த கை பிடித்தாரே. சோர்ந்து போன நேரத்தில் கலங்கி நின்ற வேளையில் இயேசு எந்த கை பிடித்தாரே. யாருமில்லா நேரத்தில் நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்த பக்கம் வந்தாரே.
முகத்தடியை அகற்றிவிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17-26 முடியும். ஒரு நாள் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போதும் கலிலேய யூதேய பகுதிகளில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இதனை கேட்ட மறைநூல் அறிஞரும் பரிசேயரும், கடவுளை பழித்துரைக்கும் இவன் யார்? கடவுள் மட்டுமின்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டனர். அவர்களின் எண்ணங்களை உயிர்த்துணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகிறதென்ன? உம் பாவங்கள் உமக்கு மன்னிக்கப்பட்டன என்பதாம், அல்லது எழுந்து நடக்கவும் என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உமக்கு சொல்கிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டுக்கு போவும் என்றார். உடனே அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட யாவரும் மெய் மறந்தவராய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவராய், இன்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பேரன்பிற்குரியவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அனைவரும் பேருந்தில் பயணம் செய்திருப்போம். இந்த வரிகளை நாம் அங்கே எழுதப்பட்டு வாசித்திருப்போம். நான் நீ என சொல்கின்ற பொழுது உதடுகள் ஒட்டாது, நாம் என சொல்கின்ற பொழுதுதான் உதடுகள் கூட ஒட்டும் என சொல்லி பலமுறை படித்து நாம் இந்த வரிகளை மிக எளிதாக கடந்து சென்றிருப்போம். ஆனால் இதன் உள் அர்த்தம் இருக்கிறதே, அது மிக அதிகமான ஆழங்களுக்கு நம்மை தியானிக்க யோசிக்க அழைத்து சொல்கிறது. இன்றைய நாளில் கிறிஸ்தவ வாழ்வில் நாம் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இறை வார்த்தையினுடைய பின்னணியில் நாம் அறிந்து கொள்ளிருக்கிறோம். நற்செய்தியிலே முடக்குவாதம் உற்றவரை இயேசு கிறிஸ்து குணப்படுத்துவதை நாம் ஆசிக்க கேட்டோம். கடந்த வெள்ளிக்கிழமை பார்வையற்ற இருவர் இயேசுவை பின்தொடர்ந்து சென்று பார்வை பெறுவதை நாம் ஆசித்திருப்போம். குருடர் கூட தட்டு தடுமாறியாவது இயேசுவை அடைய முடிகிறது. ஊமையரும் செவிடரும் கூட இயேசுவை மிக எளிதாக அடைந்து விடலாம். கூட்டத்தின் நிமித்தமாக சக்கேயு ஒதுங்கி மரத்தின் மீது ஏறி இருந்த பொழுது கூட இயேசு கிறிஸ்துவே அவரை அணுகிச் செல்கிறார். நோயாளிகள், பல நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இயேசுவை எளிதாக அணுக முடிந்தது. தொழுநோயாளர்களை கூட இயேசுவை அணுகிச் சென்று குணப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நாளில் முடக்குவாதமுற்ற மனிதன் நலம் பெறுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த முடக்குவாதமுற்றவரை தேடிச் சென்றாரா என பார்த்தால் இல்லை. முடக்குவாதமுற்றவர் தட்டு தடுமாறியாவது இயேசுவை வந்தடைந்தாரா என பார்த்தால் அதுவும் இல்லை. மாறாக பாதிக்கப்பட்டிருந்த அந்த முடக்குவாதமுடைந்த மனிதனை சூழ்ந்திருந்த மனிதர்கள் இவரை கட்டிலோடு தூக்கிச் சென்று இயேசுவுக்கு முன் கடத்துகிறார்கள். நற்செய்தியாளர் மிக தெளிவாக பதிவிடுகிறார். சுமந்து வந்தவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து இயேசு கிறிஸ்து அதிசயித்து போகிறார். அவர்கள் பொருட்டு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ எழுந்து செல் எனச் சொல்வதை நாம் ஆசிக்க கேட்டோம். இன்றைய நாளில் முன்னெடுப்பினை மேற்கொண்டது இயேசுவும் அல்ல, முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனும் அல்ல, மாறாக பாதிக்கப்பட்ட மனிதனை சூழ்ந்திருந்த மனிதர்கள். இந்த மனிதர்களுடைய செயல் பாதிக்கப்பட்டவருக்கு நலத்தை கொடுக்கிறது. இவன் பாதிக்கப்பட்டு கிடந்தால் நமக்கு என்ன வந்தது? இவ்வளவு கூட்டத்தில் இயேசுவை காண எப்படி இந்த மனிதனை நாம் எடுத்துச் செல்ல முடியும்? கூட்டம் அதிகமாக இருக்கிறதே, கூரையை பீய்த்துக்கொண்டு உள்ளே இறக்குகின்ற அளவிற்கு இப்பொழுது என்ன தேவை? இவர் நாளை நலம் பெற்றவுடன் எங்கு செல்ல போகிறார்? இருக்கட்டும் என சொல்லி அந்த மனிதர்கள் ஓய்ந்து விடவில்லை, ஓரமாக சென்று விடவில்லை. மாறாக கூட்டத்திற்கு மத்தியிலும் இயலாமைக்கு மத்தியிலும் கூட சுமந்து சென்றவர்கள் இலக்காகி இயேசுவை அடைவதை நாம் பார்க்கிறோம். அந்த மனிதர்கள் பொருட்டு இங்கே ஒருவர் குணமடைகிறார். அன்பிற்குரியவர்களே, ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தை என்ன செய்கிறார்? இறக்கும் தருவாயில் இருக்கின்ற பொழுது தன் மூன்று பிள்ளைகளை அழைத்து, அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இறக்கின்ற பொழுது மிகப்பெரிய சொத்து ஒன்றை கொடுக்கப் போகிறேன், நீங்கள் வாருங்கள் என அழைக்கிறார். இவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. தந்தை சேர்த்து வைத்த அனைத்தையும் பிரித்து கொடுக்கப் போகிறார் என சொல்லி மகிழ்ச்சியோடு செல்கிறார்கள். அங்கே அவர்கள் மூவரும் சென்றவுடன் தந்தைக்கு அருகில் பணியாளர் இருக்கிறார். தந்தை உடனே முதல் மகனை அழைத்து அங்கிருந்த ஒரு விறகு கட்டையை உடைக்க சொல்கிறார். முதல் மகன் எவ்வளவோ முயற்சி செய்கிறார், அந்த விறகு கட்டையை உடைக்க முடியவில்லை. உடனே அவர் இரண்டாவது மகனை அழைக்கிறார். இரண்டாவது மகனும் நல்ல வளர்ந்தவர், உடல் எடையெல்லாம் அதிகமாக வச்சிருக்கவர், பார்க்க உள்ளதே கண்டிப்பாக விறகு கட்டையை உடைத்து விடுகின்ற அளவிற்கு அவரிடம் வலிமை இருப்பது போல ஒரு தோற்றம். அவரும் தன்னால் இயன்றவரை முயலுகிறார், அதனை உடைக்க முடியவில்லை. இளைய மகனை அழைத்து அப்படி இந்த விறகு கட்டையை உடையன சொல்கின்ற பொழுது அவரும் தன்னால் இயன்ற எல்லா வழிகளையும் பின்பற்றுகிறார். ஆனால் அந்த விறகு கட்டையை உடைக்க முடியவில்லை. உடனே தந்தை என்ன செய்கிறார்? தன் அருகில் இருந்த பணியாளை அழைத்து அந்த விறகு கட்டையை அவிழ்த்து விடு என்று சொல்கின்ற பொழுது பணியால் விறகு கட்டையை அவிழ்த்து விடுகிறார். அது விறகு குச்சிகளாக மாறுகிறது. தற்பொழுது மூத்த மகனை அழைத்து இந்த குச்சியை எடுத்து உடை என சொல்கின்ற பொழுது அவர் எளிதாக உடைத்து விட்டார். இரண்டாவது மகனும் மூன்றாவது மகனும் அப்படியே மிக எளிதாக அந்த விறகு குச்சிகளை உடைத்து விடுகிறார்கள். தந்தை சொன்னாராம், நான் உங்களுக்கு பணத்தையும் இடத்தையும் செல்வத்தையும் கொடுத்தால் ஒரு நாள் அது தீர்ந்து போகும், ஒரு நாள் அது பணம் இழந்து போகும், ஒரு நாள் அதன் மதிப்பு குறைந்து போகும். நான் கொடுக்கின்ற மிகப்பெரிய சொத்து என்ன? இந்த விறகு குச்சிகள் எல்லாம் தனித்து இருக்கின்ற பொழுது அவை மிகவும் பலவீனமானவை, எளிதாக உடையக்கூடியவை. ஆனால் பலவீனமும் வலிமை இல்லாதமான விறகு குச்சிகளை ஒன்று சேர்ந்து கட்டுகின்ற பொழுது அதை யாராலும் உடைக்க முடியவில்லை. ஆகவே நீங்கள் தனித்தனியே பார்க்கின்ற பொழுதும் நிறைய குறைகளோடும் பலவீனங்களோடு இருக்கிறீர்கள். நீங்கள் தனித்திருந்தால் இந்த சமூகமும் உங்களை சூழ்ந்திருக்கிற மனிதர்களும் உங்களை மிக எளிதில் உடைத்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றுபட்டு வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களை எச்சூழலிலும் யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது என சொல்லி அந்த தந்தை மூன்று பிள்ளைகளுக்கும் அறிவுரை கொடுக்கிறார். இணைந்திருக்கின்ற பொழுதும் தோல்வி என்பது எளிதல்ல, இணைந்திருக்கின்ற பொழுதும் உடைபடுதல் எளிதல்ல, இணைந்திருக்கின்ற பொழுதும் விழுதல் எளிதல்ல. அப்படியே விழுந்தாலும் நம்மை தாங்கி பிடிப்பதற்கு அங்கே தோள்கள் இருக்கும். இணைந்திருக்கின்ற பொழுதும் வெற்றி நிச்சயம், இணைந்திருக்கின்ற பொழுது ஆறுதல் நிச்சயம், இணைந்திருக்கின்ற பொழுது ஆதரவு நிச்சயம். இந்த மூன்று பிள்ளைகளுக்கும் தந்தை கொடுத்த பாடம்தான் வானக தந்தையாகிய இறைவன் கிறிஸ்தவர்களாகிய இன்னும் ஒரு பரந்த நோக்கில் பார்க்கின்ற பொழுது அனைவருக்கும் கொடுக்கின்ற பாடம். நாம் பலவீனமானவர்கள், ஆனால் கிறிஸ்துவின் பெயரால் ஒன்றாக சேர்க்கப்படுகிற பொழுது கண்டிப்பாக நம்பிக்கையில் நாம் ஆளப்படுகின்ற பொழுதும் நம்மை உலக காரியங்களோ உலக சோதனைகளோ எதுவும் ஒரு நாளும் உடைத்து விடவே முடியாது. ஆம் அன்பிற்குரியவர்களே, எது கிறிஸ்தவத்தின் அழகு? நான் நானாய் இருப்பதும் அவர் அவராய் இருப்பதில் அவள் அவளாய் இருப்பதில் இல்லை. தனித்துவங்கள் எல்லாம் மறைந்து போக வேண்டும் என்பதல்ல இங்கே அறிவுரை. மாறாக நாமாய் இருப்பதில்தான் கிறிஸ்தவத்தில் உண்மையான அழகு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவுடலாய் திரு ரத்தமாய் இந்த பீடத்தில் எழுந்த பிறகு நாம் அதைத்தானே ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் ஜெபிக்கிறோம். திருத்துதர் பணிகள் புத்தகத்திலே நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். 4:32 அவர்கள் எல்லோரும் ஒரே உள்ளமும் ஒரே உயர்வு கொண்ட மக்களாய் இருந்தார்கள். அதுதான் நம்முடைய ஜெபம். கிறிஸ்தவர்களாகிய நாமும் நாமாய் வாழ வேண்டுமே ஒழிய தனித்தனி தீவுகளாய் வாழ்வதில் ஒரு நாளும் கடவுளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போவதே கிடையாது. நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது திருத்துதர் பணிகள் 4:32-34 இப்படியாக சொல்லும், அவர்கள் எல்லா பொருட்களையும் பொதுவாக வைத்திருந்தார்கள், அவர்களுள் தேவையில் இருந்த மனிதர்கள் யாருமே இல்லை. எப்பொழுது நாம் என்கின்ற உணர்வை பெறுகின்றோமோ அப்பொழுதுதான் பிறரின் பசியும் பிறரின் கண்ணீரும் பிறரின் கடனும் பிறரின் வறுமையும் நம்மை பாதிக்கும். அதுதான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். நாம் என்கின்ற உணர்வு அந்த மனிதர்களுக்கு இருந்ததால் தான் முடக்குவாதமுற்ற மனிதனுடைய இயலாமையை அவர்களால் உணர முடிந்தது. முடக்குவாதமுற்றவனுக்கும் எழுந்து நடக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்குமே என சொல்லி அவர் நிலையிலிருந்து இவர்களால் யோசிக்க முடிந்தது. அவர்கள் தூக்கிச் சென்றார்கள். யோவான் நற்செய்தி 6 நாம் அதை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து அப்பங்களை பழகச் செய்கிறார். அவர் அற்புதத்தால் அப்பங்களை பழகச் செய்ய முடியும். இருந்தாலும் விவிலிய அறிஞர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், பாஸ்கா விழாவிற்கு செல்கின்ற மக்கள் எல்லாம் தங்களிடத்தில் நிறைய உணவு வைத்திருப்பார்கள், ஆனால் ஒருவேளை யாருக்கும் கொடுக்க மனமில்லாமல் இருந்திருக்கலாம். இது எனக்கு, என் குடும்பத்திற்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு என சொல்லி எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சிறுவன் இது எனக்கல்ல, இது நமக்கு என சொல்லி அந்த அப்பங்களையும் மீன்களையும் கொடுத்திருக்க வேண்டும். அந்த சிறுவனை முன்னிறுத்தி இயேசு கிறிஸ்து பெறுகிறார், எல்லோரும் வயிறார உண்கிறார்கள். நாம் யோவான் நற்செய்தியிலே 6:12 இப்படியாக படிக்கிறோம், தொடக்கத்தில் இவர்களுக்கு எங்கிருந்து அப்பம் கிடைக்கும் என சொன்ன அதே சீரர்களுக்கு முன் இயேசு என்ன செய்கிறார்? அதே இடத்தில் அவர்கள் அனைவரும் வயிறார உண்கின்ற அளவிற்கு அவர் அற்புதத்தை செய்து காட்டுகிறார். ஏன்? எப்பொழுது மனிதர்கள் நான் என்கின்ற வட்டத்தை கடந்து நாம் என்கின்ற உணர்வுக்குள் வருகிறார்களோ அங்கு நமக்குள்ளேயே நாம் நிறைவோடு வாழ்வதற்கான எல்லா மூலங்களையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். இதை நாம் உணர்ந்தாக வேண்டும். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் கூட நாம் மைரா நகர் புனித நிக்கோலஸ் என்பவருடைய புனிதருடைய விழாவை சிறப்பிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் நான் என்கின்ற கட்டத்தை எல்லாம் அவர் கடந்து விட்டார். அவர் வாழ்ந்த பகுதியிலே ஒரு தந்தை, அவருக்கு மூன்று பிள்ளைகள். இந்த மூன்று பிள்ளைகளையும் நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என சொல்லி அவருக்கு ஆசை. ஆனால் வறுமை பிள்ளைகளை விபச்சாரத்தில் தள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதை அறிந்த புனித நிக்கோலஸ் என்ன செய்கிறார், மூன்று மூட்டைகளில் தங்க நாணயங்களை உள்ளே வைத்து சாளரத்தின் வழியாக அந்த இல்லத்திற்குள் தூக்கி எறிகிறார். அதை பார்த்த அந்த தந்தை அந்த பிள்ளைகளையும் கட்டி கொடுக்கிறார். பாவ வாழ்க்கையிலிருந்து தன் பிள்ளைகளை அவர் மீட்டெடுக்கிறார். ஒரு தந்தையினுடைய தேவை, இந்த பிள்ளைகள் எல்லாம் பாவத்திலே விளைகின்ற சூழல் இருப்பதை உணர்ந்து கொண்ட புனித நிக்கோலஸ் தன்னிடம் இருந்ததை கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய பணக்காரங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் எப்படியினும் ஏற்பாடு செய்கிறார். அந்த குடும்பம் பாவத்தில் விழாது இருக்க வேண்டும், குடும்பத்தின் தேவைகள் தீர்க்கப்பட வேண்டும் என சொல்லி அவர் உதவி செய்கிறார். அந்த குடும்பமும் உதவியை பெறுகிறது. அந்த மூன்று பிள்ளைகளும் விபச்சார வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறார்கள். அவர் இருந்த பகுதியிலே மிகப்பெரிய பஞ்சம், யாருக்கும் உணவில்லை. ஆனால் தொலைதூரத்தில் ஒரு கப்பலிலே கோதுமை இருப்பதை உணர்கிறார். தன் மக்களுக்காக பரிந்து பேச தன் மக்களின் பசியால் இவர் பாதிக்கப்படுகிறார். கப்பலுடைய தலைவரிடம் சென்று எங்களுக்கு கோதுமை தாருங்கள் என கேட்கின்ற பொழுது நாங்கள் தர முடியாது என சொல்கிறார்கள். புனிதர் சொல்கிறார், நீங்கள் கோதுமையை கொடுங்கள், நீங்கள் கொடுக்கின்ற பொழுது உங்கள் கோதுமை கண்டிப்பாக குறைந்து போகாது என சொல்கிறார். எப்படி சாரிபாத் நகர பெண்ணுடைய பானையிலிருந்து மாவும் எண்ணெயும் குறைந்து போகவில்லையோ, கப்பலில் இருந்தவர்கள் இவருக்கும் அதாவது இவருடைய மக்களுக்கெல்லாம் கோதுமையை கொடுக்கிறார்கள். அதிசயமாக அவர்கள் கோதுமை அந்த களஞ்சியத்தில் குறைந்து போகவே இல்லை. தன்னை வறுமை பாதிக்கவில்லை, தன்னை துன்பம் தீண்டவில்லை. இருந்தாலும் அந்த தந்தையின் அந்த மூன்று பிள்ளைகளின் வேதனையை புனிதர் உணர்கிறார். இவருக்கு பசியா? இல்லை, தன் மக்களுக்கு பசி. ஆனால் அவர்கள் பசியை இவர் உணர்கிறார். ஏன், நான் என வாழ்ந்திருந்தால் கண்டிப்பாக பிறரின் கண்ணீர், பிறரின் கவலை இவரை பாதித்திருக்காது. இவருக்குள் நாம் என்கின்ற உணர்வு இருந்தது. ஆகவேதான் நண்பருக்குரியவர்களே, பிறரின் தேவைகளை அறிந்தவராய் அறிந்தவர் அந்த தேவைகளை நிறைவு செய்ய ஓடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றவர் மனிதராக அல்ல புனிதராக நமக்கு முன் ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியிலே எப்படி முடக்குவாதமுற்ற மனிதனை சூழ்ந்திருந்த மனிதர்களெல்லாம் தாங்கி சுமந்து கொண்டு வந்து இயேசுவிற்கு முன் கடத்தி அற்புதத்தை நிகழச் செய்தார்களோ, பாவத்தால், கண்ணீரால், துன்பத்தால், வேதனையால் முடங்கி கிடந்த உலகை தன் சிலுவையில் தோளில் சுமந்து இயேசு கிறிஸ்து வானக தந்தைக்கு முன் கிடத்தி நம்மை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். அவரும் நான் என்கின்ற வட்டத்தை எல்லாம் கடந்தவர். அவர் கடவுள் வடிவில் இருந்தவர் அல்லவா? அவருக்கு என்ன தேவை இருந்தது இறங்கி வர வேண்டும் என சொல்லி? இல்லை, மாறாக இந்த மக்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும் என சொல்லி நாம் என்கின்ற உணர்வுக்குள் அவர் வருகிறார். அவர் தன்னை மறக்கிறார், வெறுமையாக்குகிறார், கீழிறங்கி வருகிறார். முடக்குவாத முற்றவனை சுமந்த நண்பர்களைப் போல தன் நண்பருக்காய் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பில்லை என சொன்னவர் நம்மையெல்லாம் சிலுவையிலே தாங்கி சுமந்து கடவுளுக்கு முன் கிடத்தி அற்புதத்தை நிகழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்கின்ற அந்த உணர்வுக்குள் வாழ்கிறோமா? 2000 நூற்றாண்டுகளை கடந்தும் கிறிஸ்தவம் எவ்வளவோ தன் கிளைகளை பரப்பியும் கூட நான் என்கின்ற அந்த குறுகிய வட்டத்திலிருந்து நம்மால் வெளிவர முடியவே இல்லை. நாம் என சொல்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் என சொல்கின்றோமோ அது சாதிய வட்டங்களாகத்தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் சமய வட்டமாகவோ மனித வட்டமாகவோ இருக்கவே இருக்காது. நம்மெல்லாம் இப்படி, நமக்கு இப்படி தான் முறை. உங்கள் நாம எல்லாம் கடவுள் அருவ இருக்கிறார். கோயிலில் போய் உட்காரோம், யாருக்கு பக்கத்தில் உட்கார வேண்டும், யாருக்கு சமாதானம் சொல்ல வேண்டும்? நற்கரணை வாங்குகின்ற பொழுது எனக்கு முன்னும் பின்னும் யார் சொல்ல வேண்டும்? ஆலயத்தில் அன்பு விருந்தை கொடுக்கின்ற பொழுது அந்த விருந்தில் என் சமபந்தியில் யார் என்னோடு அமர வேண்டும், எனக்கு யார் பரிமாற வேண்டும்? ஒருவேளை நான் உபயம் செய்தால் நான் யாருக்கு பரிமாற வேண்டும் என சொல்லி நான் என்கின்ற வட்டத்திற்குள் மனிதன் வாழ்ந்து இறந்து போகிறான். சீராக்கின் ஞானங்கள் மிக தெளிவாக சொல்லும், 10:11, இறந்த பிறகு பூச்சிகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் புழுக்களுக்கும் தான் மனிதன் உரிமையாகிறான். ஆனால் வாழ்கின்ற பொழுதோ எத்தனை வட்டங்கள்! கடவுள் கொடுக்கின்ற ஒரே செய்தி இதுதான், நாம எங்கு நாம் வாழ்கின்றோமோ அங்கு கடவுள் நிறைவாக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். சுமந்து வந்தவர்களுடைய நம்பிக்கையை பார்த்துதான் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எழுந்து செல் என சொன்னார். அதே மாதிரி எப்பொழுது இணைந்து வாழ்கின்றோமோ நம்மை பொறுத்து பிறருக்கு ஆசீர்வாதம், பிறரை பொறுத்து நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். எண்ணி பார்ப்போம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நெருங்கி வருகிறது. மிகப்பெரிய ஆடம்பரங்கள் கொண்டாட்டங்கள் நாம் எல்லாம் நேரம் முடிவு செஞ்சுருப்போம். என்ன துணி வாங்கலாம், வீட்டை எப்படி ஜோடிக்கலாம், என்ன சாப்பாடு செய்யலாம், எங்கே பயணம் செய்யலாம்னு அன்பிற்குரியவர்களே யோசித்து பாருங்கள். சிலுவையில் இயேசு கிறிஸ்து நம்மை சுமந்தார், முடங்கி கிடந்த மனிதத்திற்கு மீட்பை கொடுத்தார். கட்டிலில் முடங்கி கிடந்த மனிதனை அவருடைய நண்பர்கள் சூழ்ந்திருந்த மனிதர்கள் சுமந்தார்கள். முடங்கி கிடந்தவர் எழுந்து நடந்தார். நாம் பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசுவிற்கு யாரை சுமந்து கொண்டு செல்லப் போகிறோம், யாரை சுமந்து கொண்டு சென்று காணிக்கையாக கொடுக்கப் போகிறோம் நினைவில் கொள்ளுவோம். நம்மை சுற்றி இன்னும் உணவால் உடையால் உறவால் உணர்வால் முடக்கப்பட்டிருக்கிற முடங்கி கிடக்கிற மனிதர்கள் நிறைய கிடக்கிறார்கள். நாம் தாங்கி சுமக்க வேண்டிய பொறுப்பை பெற்றிருக்கிறோம். அப்படி சுமக்கின்ற பொழுதுதான் நாம் நாமாக வாழ முடியும். எப்பொழுது அப்படி வாழ்கின்றோமோ கடவுள் அற்புதங்களை செய்வார். எனவே ஒருவேளை நாம் இதுநாள் வரை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வாழ்ந்திருந்தால் கடவுளிடத்தில் மன்னிப்பு வேண்டி அந்த கட்டங்களை அந்த வட்டங்கள் எல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு நாம் இடுகின்ற ஒரு பிரபஞ்சவாதியாக மாறிட இந்த திருப்பலியிலே இறைவனிடத்தில் வர வேண்டுவோம். இறைவன் தாமே நம்மையெல்லாம் மிகச்சிறந்த பாத்திரமாக அவர் பயன்படுத்துவாராக. ஆமென்.